ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಧಾರ್ಯ ಕವಿರಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ಹರಿಹೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ರಾಮಾನುಜತಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಗಂ ಶಿರೊಂದುದೂಪು ತ್ರಿಭೇಂಗಡಮುಡಯಾನ್ ಪಾರೊಂಡ್ರೊನ್ನ ಪಳಮೊಳಿಹುಳ್ ಊರೊಂದು ತಾನೇ ಅಮಯಾದೋ ತಾರಣೆಯಲ್ ವಾಳ್ವಾರ್ಕ್ಕು ವಾನೇರಪ್ಪೋ ಮಳವಂ ವಾಳ್ವು ಕಾಗಮಿರಾಕದನ್ ಮನ್ನರ್ ಕಾದಲಿ ಕಚ್ಚಿರ ಬಂಧು ನಾಗಮರನ್ನಯನ್ ಮುದಲಾ ನಾಗನಗರಾರ್ಥಮಕ್ಕುಂ ಭೋಗಮುಯರ್ ವಿಡು ಬೆರೆ ಪುನರುಳ್ ಸೈದಮೈ ಕಂಡು ನಾಗಮಲೈ ನಾಯಗನಾರ್ ನಲ್ಲಡಿಪ್ಪೋದಡೈಂದೇನೇ. ನಾಲಾವದು பாசுரம். முதல் பாசுரத்துல பத்தி முதலாம் அவற்றில் சொல்லச்ச தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை சொன்னார். சடைமுடியன் சதுமுகன் என்று இரண்டாவது பாசுரத்தை சொல்லச்ச அனன்யகதித்துவத்தை சொன்னார். நேற்றுக்கு மூணாவது பாசுரம் தந்திரங்கள் வேறின்றி அப்படின்னு அதை அனுபவிச்சோம். அதுல சுவாமி தேசிகன் என்ன சாயிச்சாருன்னு சாரம் என்னன்னா, உபாயங்கள் பலருக்கு, அது ஒன்னுத்தையும் தேடாமல், அதாவது மோட்சத்துக்கு வேண்டிய உபாயம்னு வேற ஒரு வழியிலும் போகாமல், கையில கனி போல கண்டு அப்படின்ற மாதிரி பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கா. பிரபத்தி, சரணாகதி, அடைக்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறந்த உபாயத்தின் சிறப்பு, அதனுடைய பெருமை, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுண்டு அந்தரம் கண்டு அப்படின்னா அதனுடைய இன்ட்ரிகேட்டிங்ஸ் என்னங்கறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுண்டு வர்ணாசிரம தர்மங்களின்படி யார் யாருக்கு சாஸ்திரத்துல என்னென்ன விதிச்சிருக்கோ அதன்படி அவாவா கடமைகளை சரியா குற்றம் குறைகள் இல்லாமல் நிறைவேற்றி வைக்கணும். அது மாதிரி செஞ்சு பூர்வாச்சாரியர்கள் காட்டி கொடுத்த முறையிலேயே ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள், ஆச்சாரியர்கள் சுக்திகள், இதோட எல்லாம் சேர்த்து பகவானுடைய திருவடிகளே கதி அப்படின்னு பற்றினால் பகவான் என்ன பண்றான், நமக்கு நம்ம மன்னிச்சு நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் காணாமல் இருக்கான், திருவருள் புரிந்து அந்த சரணாகதியை உகந்து ஏத்துக்கிறான் அப்படிங்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பகவான் யார் அப்படின்னு கேட்டனா, அஸ்திகிரி மலை மேலே எழுந்தருளுக்கும் பேரருளாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவாதி ராஜன் இருக்காரே, அவர் அந்த பெருமாள் இவ்வளவு மட்டமாக இருக்கக்கூடிய நம்மை, உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர் எப்படி சௌசீல்ய குணத்தினால, தன்னுடைய எளிமைன்ற குணத்தினால நம்மளை எல்லாம் அட்ராக்ட் பண்ணி கவர் பண்ணி இதை மாதிரி நம்மளை சரணாகதியை ஏத்துண்டு நமக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கிறார, அந்த பெருமானுடைய இந்த சௌசீல்ய குணத்தை தவிர இவர் ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது பாசுரத்தை முடிக்கிறார். இன்னைக்கு நாலாவது பாசுரம். பாசுரத்தினுடைய வாக்கியங்களுக்கு முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு தேசிகனுடைய உள்கருத்தை அனுபவிக்கலாம். காகம் அப்படின்னா காகாசுரனை சொல்றது, இராக்கதன் அப்படின்னா விபீஷணாழ்வான், மன்னர் பஞ்சபாண்டவர்கள், காதலி திரௌபதியை சொல்றது, கச்சிர பந்து க்ஷத்திர பந்துன்னு இருக்கக்கூடியவன் அவனை சொல்றது, நாகம் அப்படின்னா காளிங்கன் அவனை சொல்றது, பாம்பா இருக்கக்கூடிய காளிங்கன், இல்ல சில பேர் கஜேந்திரனையும் சொல்லக்கூடியது அப்படின்பா, அரண் சம்ஹார கடவுளான சிவனை சொல்றது, அயன் சிருஷ்டி காரியத்தை செய்யக்கூடியதான இந்த பிரம்மாவை சொல்றது, முதலா இவை போன்றவர்கள் நாகநகரார் தமக்கும், நாகநகரார்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான இந்த தேவர்கள், அப்படிப்பட்ட முன்னாடி சொன்ன எல்லாரும் அவரோடு சேர்த்து இந்த தேவர்கள் அனைவருக்கும் அப்படின்னு அர்த்தம். போகம் உயர் வீடு பெற, போகம் உயர் வீடு பெற, இந்த பூலோகத்தில் சௌக்கியத்தையும் உயர் வீடு பெற உயர்ந்த மோட்சத்தை பெறுவதற்கும், பொன்னருள் பெருமானுடைய திவ்யமான கடாட்சம் அந்த திருவருள் இருக்க, செய்தமை கண்டு பகவானே நீ எத்தனையோ தடவை இதை மாதிரி செஞ்சிருக்க, அதையெல்லாம் நான் தெரிஞ்சுண்டு அதெல்லாம் புரிஞ்சுண்டு, நாகமலை நாயகனார் ஹஸ்தகிரி நாதனாக இருக்கக்கூடிய அந்த பேரொருளாளர் பெருமாள் இருக்காரு, அவருடைய நல்லடி பெருமாளுடைய சிறந்த திருவடிகள் போதுனா மலர் பூ புஷ்பம் பேர் அடைந்தேனே, அப்பெருமாளுடைய திருவடி தாமரையை நான் அடைந்தேன் அப்படிங்கிறார் இந்த பாசுரம். இதுதான் வாக்கிய அர்த்தம். என்னுடைய அனுபவத்தை பார்க்கும்போது முதல்ல காகம் அப்படிங்கிறார், சித்திரகூடத்துல ராமன் வந்து சீதையனுடைய மடியில படுத்துன சயனிச்சிருக்கான், கண்ண அசந்து தூங்குற. அப்ப காக்காசுரன் வந்து சீதையிடம் வந்து அபசாரம் படுறான். அப்ப ராமன் திடீர்னு விழிச்சிடுறான், ஏன்னா சீதையனுடைய மார்ல வந்து குத்தினதால அதுலேருந்து ஏற்பட்ட ரத்தம் அது கசிஞ்சு எம்பெருமான் மேல விழுந்துரு. விழுந்த உடனே பெருமாள் திடுக்கிட்டு விழிச்சுக்கிறான். அந்த பெருமாள் எழுந்த உடனே நடந்த காரியம் என்னன்னு தெரிஞ்சது, பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு புல்லு எடுத்து மந்திரத்தை ஜபித்து பிரம்மாஸ்திரமா விட்டான். அது அந்த காக்கா பின்னாடி துரத்திலே போச்சு. இந்த ராமனுடைய அஸ்திரத்துக்கு பயந்து எல்லா உலகங்களும் சுத்தினான் அந்த காக்காசுரன். கடைசியில் என்ன பண்ணா, அந்த ராமனுடைய திருவடிகளையே கதி அப்படின்னு வந்து சரணாக அடைந்தான். அப்படிப்பட்ட மகா பாதகனை கூட ராமன் வந்து மன்னிச்சு போனா போ அப்படின்னார். எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னு முதல் பாசுரத்திலேயே தேசியன் சொல்லியிருக்கார். அதையே இந்த இடத்துல திருப்பியும் எடுத்து காண்பிக்கிறார் காக்காசுரன்கிறத. ஏன்னா சரணாகதின்னு சொல்லச்ச அந்த காக்காசுரன் ரொம்ப உசந்ததாக காண்பிக்கக்கூடியது. தாயாருக்கே திங்கு பண்ணவனுக்கு போனா போது போ அப்படின்னு ஒரு கண்ணை மட்டும் எடுத்து அனுப்பிச்சாரே, அப்படிப்பட்ட சரணாகத வத்சலன் அப்படின்னு காண்பிப்பதற்கு இந்த காக்காசுரனுடைய விருத்தாந்தம் வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அதனால இந்த இடத்துல ரெண்டாவது வட்டி அதையே எடுத்திருக்கார். தேசிகர் வந்து ரகுவீர கத்தியத்திலையும் இதை சாதிக்கிறார். சொல்லும்போது பிசித ருசி விகித தூரித வல மதன தனய பலிபுக நுகதி சரபச சயன திருண சகல பரிபத பயத சகித சகல சுர முனிவர பகுமத மகாஸ்திர சாமர்த்திய விகித தூரித அப்படிங்கிற பாவத்தை செஞ்சவன் வல மதன தனய அப்படின்னா இந்திரனுடைய பிள்ளை சயன திருண சகல சயனம் பெருமாள் வந்து படுத்திருக்காராம். படுத்திருக்க பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு புல்லு எடுத்து மகாஸ்திர சாமர்த்தியா பிரம்மாஸ்திரத்தை அனுப்ப அப்படிப்பட்ட சாமர்த்திய உடையவனே அப்படிங்கிறார். திருகி நகர பல மதன துரா ரக்ஷ சரலக்ஷ திருகீனா பிரம்மா, ஹரன சிவன், பலமதன இந்திரன், துராரக்ஷ அவள்லாம் காப்பாற்ற முடியாம சொன்னாராம். சரலக்ஷா அந்த பெருமானுடைய அம்புனுடைய டார்கெட் இருக்க அதை வந்து யாராலையும் நகர்த்த முடியாது. பிரம்மாவா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, இந்திரனா இருந்தாலும் சரி, அந்த டார்கெட்னு அந்த பிரம்மாஸ்திரம் வரும்போது அந்த காக்காசுரன் மேல அதை குறுக்க வந்து யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கறத வந்து சுவாமி தேசிங் ரகுவீரகத்தியத்துல காமிச்சிருக்கார். இதே ராமாயணத்துல சொல்லச்ச வால்மீகி சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் பதார்கம் அபிகாகுஸ்த கிருபையா பரியபாலய அப்படிங்கிற பதார்கம் அப்படின்னா அந்த காக்காசுரன் கொல்ல வேண்டியதுதான், அவன் பண்ண அக்கிரமம் அப்படி, அவ்வளவு பாவம் செஞ்சவன். ஆனா அவன் என்ன பண்ணான், தன்னுடைய உசுருக்கோசம் மன்றாடினான். எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுன்னு பகவான் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். பிராணதானம் எதனால கொடுத்தார் அப்படின்னு கேட்டனா, இந்த காக்காசுரன் வந்து விழும்போது வேற வழியே இல்ல, அனன்யகதித்தம் அகிஞ்சந்தியம்னு முன்ன சொன்னமே அதே மாதிரி பண்ணிட்டு பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கார அவருடைய காலடியிலேயே வந்து விழுந்தான். இதுதான் சரணாகதியுடைய ரகசியம்ங்கிறது. இந்த பிராட்டியினுடைய கருணையினால பகவான் வந்து அவனுக்கு போனா போது போ அப்படின்னு உயிர் பிச்சை கொடுத்தார். இதே சுவாமி தேசிகன் அபய பிரதான சாரத்துல சாதிக்கிறார். சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகன் ஆகிய ஆவலிப்பு ஏறிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. ஆகண்டலன் மகன், ஆகண்டலன் மகனா இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன், ஆவலிப்பு ஏறிய ஆவலிப்புனா அகண்டை ஈகோ காக்கினஸ் அப்படிங்கிறமே. அந்த இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் அகம்பாவம் ஜாஸ்தியாயிருது, அதனால போய் பிராட்டியிடம் அபஜாரப்பட்டான். அவனை கொல்லாம என்ன பண்ணார் பெருமாள், ஒரு கண்ணை மட்டும் எடுத்து அவனை காத்தருளினான் அந்த ராமன். இந்த இடத்துல நாகம் தனக்கும், நாகம்ங்கிறது வந்து இடாகுபயர் அப்படின்னு போய் தமிழ, ந அகம் துக்கமே கலவாத இடம், தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் நம்ம போல உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் சரணமாக இருக்கக்கூடியவன். ஆனால் இவன் தேவர்களுக்கு மட்டுமில்ல, அசுரர்களுக்கு மட்டுமில்ல, மனுஷர்களுக்கு மட்டுமில்ல, பிராணிகளுக்கு மட்டுமில்ல, எல்லா விதமான ஜந்துக்களுக்கும் இவன் தான் சரண் அப்படின்னு உபாயமாவான். இதான் சகல துக்கங்களையும் போக்க வல்லதான வேதங்களினுடைய சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சில்லறை ரகசியத்தில் காண்பிக்கிறார். அப்படி காண்பிச்சதெல்லாம் எடுத்து ஒரே பதமாக இந்த இடத்துல காகம் அப்படின்னர். அது சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்னு. அடுத்தது இராக்கதர், ராக்கதர்னு சொல்லச்ச விபீஷண சரணாகதியை சொல்றார். ராட்சசன்னு பேர் ராக்கதர்னா, இந்த இடத்துல விபீஷண சரணாகதி. விபீஷன் அவனுடைய நான்கு ராட்சசன் சேர்ந்து ஆகாயத்தில் வராலாம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணமுபஸ்திதம் அப்படின்னு காலில் வந்து விழறான். ராமா நீ மகாத்மா, உலகங்கள் எல்லாம் சரண் என்று அடைவதற்கு தகுதியானவன் நீதான், அவரிட போய் நீ சொல்லு அப்படின்னு வாசல் இருக்கக்கூடிய இந்த வானரங்கள்கிட்ட சொல்றான். இங்க ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு விபீஷணன்னு பேரு அப்படின்னு போய் உள்ள இருக்கக்கூடிய ராமன்கிட்ட போய் சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு காலில் விழுந்தான இந்த விபீஷன். அப்படி அந்த விபீஷனுக்கு வந்து சரணாகதி கொடுத்தான் ராமன். விபீஷன் வந்தபோது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு நல்லா பார்க்கணும். வாட் இஸ் தி கான்டெக்ஸ்ட் ஆர் தி சிச்சுவேஷன் தெரியணும். விபீஷன் ராட்சச ஜாதியை சேர்ந்தவன். ராட்சச ஜாதி மட்டும் இல்ல, பகைவனான ராவணன், ராவணன் வந்து ஃபர்ஸ்ட் எனிமி, அவன்தான் இந்த சீதையை எடுத்துன்னு போனான். அந்த சீதையை எடுத்துன்னு போனான அவனுடைய சாட்சாத் தம்பி இந்த விபீஷன். சரி, போனா போது அந்த எனிமியினுடைய குடும்பம் பகைவருடைய குடும்பத்திலேருந்தே வந்திருக்கானே வச்சிருந்தா கூட எப்ப சரணாகதின்னு வந்து விழுந்தான், யுத்த நாளைக்குன்னா முதல் நாள் வந்து சேர்றான். நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்குதான் புஸ்தம் வாங்குற மாதிரி இன்னைக்கு முதல் நாள் வந்து காலில் வந்து விழுறான். இது வந்து ஏன் ராஜநீதியா, இஸ் இட் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு எல்லாம் கேட்கறான். சரி, அப்படி நல்லவன் தான் எடுத்திருந்தா கூட சீதைய ராவணன் தூக்கியும் போய் 10 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் என்ன பண்ணான்னு தெரியல, தூங்கினானான்னு தெரியல, இன்னைக்கு வந்து சேர்றான் அப்படின்னு. அதனால எல்லா அங்கங்களோட பிரபத்தி பண்ணானா அப்படின்னு அது வேற 100 கேள்வி. இதெல்லாம் பகவான் பார்க்கவே இல்ல. சரணாகதின்னு ஒரு வாட்டி வாயில சொல்லி என் காலில் வந்து விழுந்தா அவனை காப்பது என்னுடைய விரதம்னு சொல்லவன். உடனே அவனை எடுத்துட்டான் விபீஷணனை அப்படிங்கிற. அதனால இந்த இடத்துல இந்த ராக்கதன் சொல்லிச்ச இந்த விபீஷணனை காண்பிக்கிறார். மன்னர் காதலி, மன்னர் அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள், காதலின்னு சொன்னா திரௌபதி. திரௌபதி பஞ்சபாண்டவர்களுடைய மனைவி. துரியோதனன் வந்து நடுச்சபையில துச்சாசன அழைச்சி வந்து துகில் உரிக்கிறான். ஏன்னா இவெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் தர்மபுத்திரர் சொக்கட்டா நாடி எல்லாத்தையும் இழந்தார். கடைசியில தன்னுடைய ஒய்ஃபு, தன்னுடைய செல்வங்கள் அவ்வளவும் இழந்தார். இழந்த உடனே அவளுக்கு எல்லாம் போய் சேர்ந்தது. போய் சேர்ந்த உடனே துச்சாசன இந்த திரௌபதி அழைச்சின வந்து நடு சபையில வந்து மானபங்கம் பண்ணணும்னு அவருடைய புடவை எடுத்து உரிக்கிறான். துகில் உரிக்கும் போது அப்ப என்ன பண்ற, 5 கணவர்களையும் பாக்குறாவ, ஒத்தனும் ஒண்ணும் பண்ணல, எல்லாரும் தலையை குனிஞ்சிந்து இதை கண்ணால பார்க்க முடியாதுன்னு தலையை குனிஞ்சு தரையை பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப அந்த கிருஷ்ண கூட்டா, ஆ கிருஷ்ணா துவாரகவாசின் குவாசி யாதவனந்தன இமாம் அவஸ்தான் சம்பிராப்தம் அநாதம் கிமுபேக்ஷசே சங்கசக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதம். இது வந்து திரௌபதி வந்து சரணாகதி பண்ணக்கூடியதான ஸ்லோகம். கிருஷ்ணா, துவாரகையில் இருக்கக்கூடியவன் நீ, யாதவ குலத்தில் தோன்றிய நந்தன் நீ, எங்க இருக்க பே நீ, என்னுடைய நிலையை பார், நான் எந்த நிலையில இருக்க, நானு அனாதையாக இருக்கக்கூடிய என்னை எதுக்கு நீ கஷ்டப்படுத்துற, சங்கு சக்கரங்களை உடையவன் நீதான், துவாரகையில நிற்பவன் நீதான், உன் அடியார்களை நழுவ விடாதவன் அச்சுதன் அப்படின்னா அடியார்களை நழுவ விடாதவன், கோவிந்தனாக இருக்கக்கூடியவன், சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவன் புண்டரீகாட்சன், உன்னை சரணன் வந்தவா இருக்காளே அவளெல்லாம் காத்து அருள்பவன் எல்லாரும் சொல்ற. அப்படி இருக்கச்ச என்னுடைய நிலையை பார்த்து எனக்கு ஒண்ணும் பண்ணாம இருக்கே அப்படின்னு கதறாளாம் திரௌபதி. அப்படி சொன்ன உடனே பகவானுடைய திருநாமம் என்ன பண்றது, அப்படியே புடவையை சுரக்கிறதா, துச்சாசனம் இழுக்க இழுக்க வந்துட்டே இருக்கா முடிவே இல்லாதபடி, அப்படி பகவானுடைய திருநாமா இந்த புடவையை சுரந்தது அப்படின்னார். மன்னர் காதலிங்கிறத ஒரே பதமா எடுத்துக்கும் போது பஞ்சபாண்டவர்களுடைய மனைவியின் ஆச்சு. சில பேர் மன்னருங்கிறது பஞ்சபாண்டவர்கள், காதலின்னா திரௌபதி. திரௌபதிக்கு கண்ணன் மேல அவ்வளவு விதமான ஆசை அன்பா, அதனால தனியா பிரிச்சா. பஞ்சபாண்டவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணான் பகவான், காதலியான இந்த திரௌபதிக்கும் பெருமாள் வந்து சரணாகதி கொடுத்தான் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்ப மன்னர்னு சொன்னா இந்த பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரை சொல்லும். கிருஷ்ணன் என்ன பண்ண, அவ பக்கத்திலேயே இருந்து அவர்களை திருத்தி கடைசி வரை அவர்களை காத்து அருளினான். பாண்டவர்கள் செஞ்ச தப்பு தண்டா கொஞ்ச நஞ்சம் இல்ல, பல வகையா இருக்கக்கூடியது. இதிலே ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடியது பீக் அப்படின்னு சொல்லுறது சூதாடி எல்லாத்தையும் விட்டா. அது கையில இருக்கக்கூடியதான செல்வங்கள், மீதி இருக்கக்கூடியதான ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் எல்லாத்தையும் விட்டதும் இல்லாம தன்னுடைய தம்பிகளையும் கொடுத்து தன்னுடைய மனைவியும் கொடுத்து இத மாதிரி பாவங்கள்லாம் பண்ணா. அப்பையும் பகவான் என்ன பண்ணார், அவ பக்கத்துல நின்று அவளுக்கு அருள் செஞ்சார். இது மட்டும் இல்ல, சண்டை போடச்ச பல இடத்துலயும் போய் சொல்லியிருக்கா இந்த மாதிரி. அப்பெல்லாம் பகவான் பக்கத்திலேயே நின்று அவர்களுக்கு துணையாக நின்றார் அப்படிங்கறத காமிக்கிறார் இந்த இடத்துல. மன்னர் காதலி அப்படின்னு ரெண்டா பிரிக்கும் போது, கத்திரபந்து க்ஷத்ரிய குலத்துல ஒரு ராஜா ஒருத்தன்னா, அவன் வந்து நீச்சமான தொழிலே செஞ்சு வந்தான். எப்போதும் மற்றவர்களை எப்போதும் துன்பப்படுத்தி ஹிம்சப்படுத்தி அதிலே சந்தோஷம் அவனுக்கு. அவனுடைய பந்துக்கள்லாம் இருக்கக்கூடியவள்லாம் அவனுடைய உறவுக்காரெல்லாம் இவனுடைய குணத்தை பார்த்து எப்பா இவனோட இருந்தா சரிபட்டு வராது எல்லாம் கைவிட்டாளாம். அதுக்கப்புறம் இவன் எல்லாத்தையும் இழந்தான். சாதி ஜனங்கள்லாம் கஷ்டப்படுத்தி அவர்களெல்லாம் எல்லாத்தையும் திருடி இதே மாதிரி அவனுடைய லைஃப் என்னன்னா மட்டமான காரியத்திலே எல்லாம் நடந்திருந்தது. கடைசியில் ஒன்னும் இல்லாததுனால திருடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திருந்தான். ஒரு நாள் காட்டில் வந்து நாரதரை பார்த்தான். அவரும் பயந்தவன்ட்டேந்தே எப்படிதான் வெளில வருதுன்னு தெரியாம பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சார். பேச்சு வாக்கில் இவரும் சொல்றாரா, நீ இவ்வளவு அக்கிரமெல்லாம் செய்றிய, உனக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்கா, இந்த அக்கிரமங்களுக்கு அவளுக்கு தான் பங்கு உண்டா அப்படின்னு கேளுனான். அவன் உண்டு அப்படின்னா. நாரதர் இல்லனர், சரி போய் எல்லாரையும் கேட்டுவானா. அது மாதிரி இவன் போய் எல்லாரையும் போய் கேட்டு வந்து சொன்னா, பண்ணக்கூடிய பாவங்கள் வந்து ஒன்னையதான் சேரும், ஆனா நீ கொண்டு வரக்கூடிய பணமோ காசோ சுகமோ அதை எல்லாரும் அனுபவிக்கலாம், பாவம் மட்டும் நீ ஒத்தன்னா அதை வேற யாருக்கும் பங்கு போட முடியாது அப்படின்னு இதை வந்து நாரதர் சொல்லி கொடுத்தார். உடனே மனசு திருந்தி போச்சு அவனுக்கு. அவர்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கோ, இத்தனை நாள நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், இதை மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி என்னுடைய ஆத்மா வந்து உஜ்ஜீவனம் பண்ணதுக்கு ஒரு காரியமும் பண்ணல, நீங்க ஏதாவது மந்திர உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டேன். அப்ப நாரதர் அவனுக்கு உபதேசம் செஞ்சாராம். இந்த விதமான கதை விஷ்ணு தர்மத்துல சொல்லியிருக்கு. சந்தியக்தே பவந்து லோகேன தஸ்மின் துர்வ்ருத்த சேதசி சிந்தாம் சகார சமுனிஹி க்ஷத்ரபந்தௌ தயாபரஹ அப்படின்னு விஷ்ணு தர்மத்துல சொல்றது. பந்துக்களார கைவிடப்பட்டவன், தீய நடவடிக்கை அதாவது கெட்ட காரியங்களே செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட க்ஷத்ர பந்துவும் அந்த கருணை நிரம்பிய ரிஷி, ரிஷி இருக்காரு இந்த நாரதர், அவர் சொன்னதுனால சிந்திக்க ஆரம்பிச்சானா, ஆஹா இத்தனை நாளா தப்பு பண்ணிட்டோம், இனிமேதான் எனக்கு மனசு மாறிவிடுத்து இனிமே நல்ல வழியில போகணும் அப்படின்னு அவனுக்கு தோணித்த அப்படின்னார். இதே ஆழ்வாரும் சொல்லியிருக்கார், தொண்டரடி பொடி ஆழ்வார், மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டுகொண்டான். திருமாலையில சொல்ற சொல்லச்சு மூன்றெழுத்துடைய, மூன்றெழுத்துடைய பேர் அப்படின்னா மூன்றெழுத்துடைய நாம என்னன்னா கோவிந்தா அப்படிங்கறது. ஈ மொய்க்கிற மாதிரி அவனை சுத்தி பாபங்களாம், ஏதாவது ஒரு நல்ல பதார்த்தம் வச்சேனா திறந்து வச்சா ஈ எல்லாம் அது மேல வந்து முச்சு எடுக்குமே, அது போல இவனை சுத்தி பாவங்கள்லாம் அப்படி இருந்துதான். கத்திர பந்தும் சொல்ற சகாரத்துல, அதாவது அவன் கூட மோட்சம் பெற்றான். கத்திர பந்துவும் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறார். மட்டத்திலும் அடிமட்டம் அவன் கூட அப்படின்னா பகவானுடைய கருணையினுடைய உயர்வை காட்டக்கூடியது. அதனால்தான் அந்த ஆழ்வார் இந்த இடத்துல கத்திர பந்தும் அப்படின்னு ஒரு இம்ம இந்த இடத்துல சேர்த்துருக்கார். சுவாமி தேசிகனும் சாதிக்கச்ச ரகசியத்திர சாரத்துல பாபிஷ்டக சத்திர பந்து அப்படின்னு அதே வார்த்தையும் யூஸ் பண்ணிருக்கார் ரகசியத்திர சாரத்துல. அப்படி அவ்வளவு மட்டமானவனாக இருந்தா கூட பகவானுடைய திருவருள் என்ன, அவன் சரணாகத வத்சலன் தெரிஞ்சுண்டு நம்முடைய நிலைமை நினைச்சிருந்து அவன்கிட்ட போய் வருந்தி அவன்கிட்ட சரணாகதி பண்ண பகவான் நிச்சயமாக அவனுக்கு திருவருள் சுரக்கிறான் அப்படிங்கறது இந்த கத்திர பந்து அப்படின்ற கதையிலேருந்து காண்பிக்கிறான். நாகம், நாகன்னு சொல்லச்ச காளிங்கனை சொல்லறது அப்படின்னா, காளியன் ஒரு பாம்பு குளத்துல இருந்துட்டு தனக்கு இல்ல விஷத்தினால எல்லா ஜனங்களையும் கஷ்டப்படுத்துது, பட்சி மிருகங்கள் ஜனங்கள் எல்லாரும் இது மாதிரி கஷ்டப்படுத்துற அப்படின்னு. இப்ப கிருஷ்ணன் வந்து அந்த காளியனை அடக்கி அதன் தலைமையில நர்தனம் ஆடினான், காளிங்க நர்தனம் அப்படின்னு காளியனுடைய கர்வம் அடங்கிட்டு காளியன் மனைவி வந்து பிரார்த்திக்கிறாளாம், இந்த சரணாகதி பகவான் ஏத்துட்டு போன போது போ உனக்கு உயிர்ப்பிச்ச கொடுத்து வேற இடத்துக்கு அனுப்புறேன்னு அனுப்பிச்சான் அப்படின்னு அந்த கதையை சொல்லக்கூடியது இந்த நாகம் அப்படின்னா. சில பேர் நாகம்ங்கிறது வந்து நாகம்னா யானை, இந்த இடத்துல கஜேந்திர மோட்சத்தை சொல்லக்கூடியது, காலை முதல வந்து புடிச்சிருக்கச்சே ஏ ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டது, அப்ப பகவான் வந்து அந்த முதலிலிருந்து காப்பாத்தி ரெண்டு பேரையும் மோட்சத்துக்கு அனுப்பிச்சா அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட கதையை சொல்லக்கூடியதும் சொல்லுவாருக்க. அதனால நாகம்ங்கிறது காளிங்கனையும் எடுத்துக்கலாம் இல்ல கஜேந்திரனையும் எடுத்துக்கலாம். அரண், அரண் சொன்ன சிவன், சிவனுக்கு வந்து பிதாமகன், தாத்தா வந்து நாராயணன், நாராயணனுடைய புள்ள பிரம்மா, பிரம்மானுடைய புள்ள சிவன். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை படைத்தான். திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில சொல்றார். அப்படிப்பட்ட அப்பா பிரம்மா அவன் தலையை கிள்ளினான். அதுக்கப்புறம் அவன் தாத்தா நாராயணன் அவனே எதிர்த்தான். ஒரு காலத்துல சிவன் வந்து நாராயண்கிட்ட சண்டை போட்டான், அப்ப வந்து பத்ரிகாசிரமத்துல நாராயணன் என்ன பண்ணார், அவனை மன்னிச்சு அருள் செஞ்சார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை இங்க காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். அது மட்டுமல்ல, சிவன் என்ன பண்ணா தன்னுடைய அப்பாவனுடைய பிரம்மாக்கு அஞ்சு தலை இருக்குது, எனக்கு அஞ்சு தலை இருக்கு, உனக்கு அஞ்சு தலை இருக்கு அப்படின்னு அவனுடைய ஒரு தலையை கிள்ளினான். தலையை கிள்ளினதா அந்த தலை வந்து கபாலம் கையில ஒட்டிண்டு பிரம்மஹத்யா தோஷம் புடிச்சிருந்தது அவனுக்கு. அப்ப எல்லா ஊரும் தெரியுறானா, அப்ப அவன் பிச்சை எடுக்கிறான் கபால பிச்சை. அப்ப ஏ பாவம் பரமே ஏழுலகும் ஈ பாவம் செய்து அருளாள் அளிப்பர் மா பாவம் விட அறற்கு பிச்சை வை கோபால கோளரி ஏரன்றியே. திருவாமியில நம்மாழ்வார் சாதிக்கிறார் மா பாதகன் அப்படின்னார். நம்மளாம் என்ன பாவம் செஞ்சோம், துணூண்டு சின்ன அல்பமான பாவங்கள். இந்த சிவன் வண்ண பாவம் பாதகன், அவன் மகாபாதகம். ஏன்னா அப்பானுடைய தலையே கிளினான், அப்படிப்பட்ட பிரம்மஹத்யா தோஷம் புடிச்சது அவனுக்கு. அப்படிப்பட்டவன் சம்ஹார கடவுள், அந்த சம்ஹார கடவுள் இருக்கான அவனையே மன்னிச்சு போனா போது போ அப்படின்னு அவனுக்கு அருள் புரிஞ்சார் எம்பெருமான். இது மாதிரி பல கதைகள் சிவனை பத்தி அதை சொல்லறதுக்கு ஒரே இடத்துல அரண் ஒரே வேர்ட்ல சொன்னர். அயன், அயன்னா பிரம்மா. பிரம்மாவுக்கு ஒரு காலத்துல தலகணம் ஜாஸ்தியா போயிடுது, ஹெட் வெயிட். மதுகைடபர் ரெண்டு ராட்சசங்கள் அந்த அசுரர்கள்ட்ட வேதத்தை ஒப்படைச்சான். பகவான் அந்த பிரம்மானுடைய கர்வத்தை அடக்கினது மட்டும் இல்லாம, ஏன்னா அந்த வேதங்களை வச்சுதான் இந்த சிருஷ்டி காரியங்கள்லாம் பண்ண முடியும். பிரம்மா அந்த இழந்த வேதங்களை திருப்பி மீட்டு தரணுமே, அது பண்ணதும் எம்பெருமான் தான். மாத்ஸ்ய புராணத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வைகுண்டத்திலேருந்து கையை நீட்டி மதுகைடபர்ல ஒரு நெசுக்கு நெசுக்கினார் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லச்ச. பகவான் ஹயக்ரீவனாக அவதாரம் செஞ்சு மதுகைடபர்களை அழிச்சான், வேதத்தை மீட்டு தந்தான் அப்படிங்கிறார். அதனால சிவனை மாறி இந்திரனை மாறி தேவர்களை மாறி இந்த பிரம்மாவும் பல இடத்துல பல விதமான கஷ்டங்கள், ஒவ்வொரு கஷ்டம் வரைச்சும் எம்பெருமான போய் வேண்டிக்கிறான். இது மாதிரி மதுகைடவர்கள் ஒரு இடத்துல, இது மாதிரி இன்னொரு இடத்துல பண்ணச்ச சுவாமி தேசிகனே மெய் விரதான்மியம் சொல்லக்கூடிய அஸ்திகிரி மகாத்மியில சாதிக்கிறார். அன்று நயந்த அயமேதமாவேள்வி பொன்றை உரை அணங்கு பூம்புனலாய் கன்றி வரவாதியாகி அயனுக்கருள் செய்து அணையானான் தாதை அரவணையான். அயனுக்கு அருள் செய்து அந்த திருவெக்காஸ்தலத்தினுடைய வரலாறை பத்தி தேசிய இந்த இடத்துல சாரிக்கிறார். காஞ்சிபுரத்துல வந்து பிரம்மா வந்து அஸ்வமேத யாகத்தை செய்யறானா, அப்ப சரஸ்வதி இல்லனால சரஸ்வதி மாதிரி ஒரு பொம்மையை வச்சுன்னு பண்றான். பண்ணிடுச்சு அவனுடைய மனைவியான சரஸ்வதிக்கு ரொம்ப கோபம் தாங்கல, எப்படி என்ன விட்டுட்டு இவர் யாகத்தை பண்ணுவார் அப்படின்னு. வேகவதி அப்படின்னு ஒரு நதி மாதிரி வந்து இந்த பண்ணக்கூடிய யாகசாலை இந்த ஊரே அழிச்சுடுற பாடு அப்படின்னு ஒரு பிரவாகமா ஓடி வராளாம் கோபத்தோட. அப்ப பகவான் என்ன பண்ற, அந்த வெள்ளத்தை தடுக்கணுமே, நடுவுல இந்த பாம்பனையாக நடுவுல படுத்துட்டு இருக்கிறான், இவர் தான் டேம் மாதிரி படுத்துன்றதுனால அவர் அணை மாதிரி கிடக்கிறார். அப்படி கிடந்து இந்த பிரம்மானுடைய இந்த யாகம் பண்ணறதுக்கு பூர்த்தி செய்வதற்கு பெருமாள் ஹெல்ப் பண்ணார. இந்த பிரம்மானுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி பண்ணதுனால இந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி அப்படின்னு பெயர். அப்படி இந்த கதை வந்து திருவேக்காஸ்தலத்தில் இருக்கு. அந்த இடத்திலையும் பிரம்மாவுக்கு அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவனுக்கு அருள் செஞ்சார் அப்படின்னு. பிரம்மாவும் பல இடங்களில் பல இடத்துல பராபலம், பகவான் வந்து இப்படி அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னு காண்பிக்கச்ச அயன் அப்படின்னு ஒரே வழியில் சொல்லியிருக்கார். நாக நகரார் தமக்கும் நாகம் அப்படின்னா ந அகம் துக்கமே கலவாத இடம் அப்படின்னா நாகஸ்ய விருஷ்ட மகதோ மகியான் அப்படிங்கிறது நாராயண உபனிஷத்து. நாகஸ்ய விருஷ்டே மகதோ மகியான் அப்படின்னா நாகம் அப்படின்னா துக்கமே கலவாத இடம். துக்கமே கலவாத இடம்னா அது தேவலோகத்தை சொல்றது, சொர்க்கத்தை சொல்றது. இந்த இடத்துல தேவர்களுக்கு எப்போதும் பிராபலம், அசுரர்களால் எப்போதும் கஷ்டம், சண்டை, எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது. அப்பெல்லாம் ஓடி போய் பகவான போய் வேண்டிக்கிற, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே பகவான்கிட்ட போக வேண்டியது. பகவான் போன போது அவர்களுக்கு திருப்பி மன்னிச்சு இவா ரெண்டு பேர் சண்டையை விலக்கி தேவர்களுக்கு அவர்களுடைய கொடுக்கக்கூடிய இடத்தை கொடுத்து இந்திரனை திருப்பி பதவியில வச்சு இதை மாறு பண்றான்னு எத்தனையோ தடவை தான். அதுதான் ஆண்டாளும் சொல்லியிருக்கா, முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் 33 கோடி தேவர்களுக்கு எம்பெருமான் இந்த விதமாக சரணாகதி அளித்தான் அப்படின்னு காண்பிப்பத நாக நகரார் தமக்கும் அப்படின்னா. அடுத்தது போகமுயர் வீடு பெற, மேலே எத்தனையோ பேரை சொல்லிகிட்டே வந்த வரிசையா ஆபத்து காலத்தில் என்ன பண்ற, எம்பெருமானை நோக்கி கூவி அழைக்கிறாளாம். அப்ப எம்பெருமானே எனக்கு கரியன்னு சரண் அடைகிறாள். பகவான் அவருக்கு என்ன பண்றார், போன போது உனக்கு வேண்டியது என்ன, புருஷார்த்தம் எந்த வகையாந்தா என்ன, அர்த்தம் சொல்லிச்சு, அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சம் எது வேண்டினாலும் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு இந்த உலக சுகங்களை கொடுக்கறான். அது மட்டுமில்ல, கடைசியாக அந்த உயர்ந்த மோட்சத்தில் இருக்கக்கூடியதான இன்பத்தையும் அந்தமில்லா பெரின்பம் அப்படின்னு சொல்றமே அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான பதவி, அதையும் முக்தர்களான பதவி அதையும் இவர்களுக்கு கொடுக்கிறான். போகம் உயர் வீடு பெறன்னு சொல்லிச்ச இகலோக இன்பங்கள் எல்லாமும் அதோடு கூட மோட்சமாகிய வீடையும் சொல்லலாம். இல்ல போகம் உயர் போகத்தில் உயர்ந்ததான வீடு அப்படின்னு அந்தமிலா பேரின்பம் சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்ட மோட்சம் எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் உயர்ந்தது அப்படின்னு அந்த வீட்டையும் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சொல்றார், இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், ஆச்சாரியர்கள்லாம் எனக்கு இதை உபதேசம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் காரண காரியங்களோடு ஆராய்ஞ்சு பார்த்து பிரபத்தி தான் சிறந்த உபாயம் அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பிரபத்தி சர்வ பல சாதிகா அப்படின்னு வசனம் ஒன்று இருக்கு. அதாவது பிரபத்தி வந்து எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியது, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. மீதி கடையில போனா ஒன்னொன்னு ஒவ்வொரு கடையில கிடைக்கும். ட்ரக் மார்ட்ல போனா மருந்து கிடைக்கிறது, கிரோசரி ஸ்டோர்ல போனா வேண்டிய கிரோசரி கிடைக்குது, வெஜிடபிள் ஸ்டோர்ல போனா வெஜிடபிள் கிடைக்குது. அது மாதிரி இல்லாம இது சூப்பர் மார்க்கெட், வேணுங்கிறது பூரா அவ்வளவு அந்த இடத்துல கிடைக்கும். அதனால பிரபத்திங்கிறது சூப்பர் செட், எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னா. ஆனா அந்த பிரபத்தி பண்ணறதுக்கு வந்து அனுஷ்டானம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அனுஷ்டானம் சரியில்லை மகாவிசுவாசம் குறைஞ்சு போயிடும். அது சொல்லிச்ச சரணம் துவாம் பிரபன்னாய தியான யோக விவர்ஜிதா தே அபிமிருத்யும் அதிக்ரம்ய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றா, பிரபத்தி செய்தவர்கள் இருக்காளே அவர்களுக்கு வந்து மரணம்ங்கிறது ஒன்னும் பெருசு இல்லப்பா, மரணத்தை பத்தி கவலையே பட மாட்டா, அதை சுலபமாக தாண்டிடுவா, தாண்டி மோட்சத்தை போய் சேர்கிறார்கள் அப்படிங்கிறார். அதனால பிரபத்தி பண்ணவன் என்னன்னா மோட்சத்திற்கு சாதனம், மோட்சத்திற்கு உபாயம் எது அப்படின்னு கேட்டா இந்த பிரபத்திங்கிறது தான் உயர்ந்த உபாயம் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் காமிக்கிறார். பொன்னருள் செய்தமை கண்டு. எம்பெருமானுடைய பரதத்துவத்தை பார்த்து பயப்படாத, அவன் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கான், உயர்ந்த இடம், நாமோ மட்டத்திலே மட்டம், அவனை எட்டுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காத. பகவான் இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களை பார்க்கச்ச, அசங்கேய கல்யாண குணகணான் எம்பெருமானார் சாதிச்ச மாதிரி எத்தனையோ விதமான கல்யாண குணங்கள் இருக்கு பகவான். அதுல சௌலபிய குணங்கள் என்ன, சௌசீல்ய குணங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப வசதியானது. எத்தனை மகா மட்டமான நிலையில நீ இருந்தாலும் எத்தனை பேர் அருள் செஞ்சிருக்கான், இப்பதான் லிஸ்ட் பார்த்தமே, ஏதோ ஒரு சின்ன லிஸ்ட்னு நினைச்சு பாக்காத. அவன் அருள் செஞ்சதை வந்து யாராலும் கணக்கு பண்ண முடியும். ஒரு பேச்சுக்கோசம் இங்க வரிசையா ஒரு அஞ்சாறு பேரை சொன்ன அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றார். பொன்னருள் செய்தமை கண்டு. இந்த இடத்துல சுவாமி தேசியன் திருவருள்னு சொல்லியிருக்கலாம், நல்லருள்னு சொல்லியிருக்கலாம், உயர்ந்த அருள்னு சொல்லியிருக்கலாம். ஏன் பொன்னருள்னு சொன்னார்னு கேட்கலாம். ஏன்னா பொன்னா பொன்னுடைய நிறமான பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானுடைய அருள், மிதுனமாகி அந்த ரெண்டு பேருனுடைய அருள் சேர்ந்து அப்படிங்கறத ரொம்ப சூச்சகமாக காண்பிக்கிறார். திருக்கண்டேன் புன்னேனி கண்டேன், திகழும் அருக்கணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று அப்படிதான் ஆரம்பிக்கிறார் பேழவார். மூன்றாம் திருவந்தாதியில சொல்லச்ச, இந்த பிராட்டியை முன்னிட்டுத்தான் நான் பகவானை அறிந்து கொண்டேன், அறிந்ததோடு மட்டுமில்லாமல் அந்த எம்பெருமானை சாட்சாத்காரமாக பார்த்தேன் அப்படின்னார். அதே மாதிரி இந்த பிராட்டியினுடைய சரணம், முன்னாடியே சொல்லியிருக்கோம் காக்காசுரனுக்கு ஏன் இந்த சரணாகதி கிடைச்சதுன்னா பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால. அதனால இந்த இடத்த சொல்லச்ச பொன் அருள்னு சொல்லச்ச, இந்த பிராட்டியோடு கூடிய பகவானுடைய திருவருள் அந்த மிதுனத்தை காண்பிக்கிறதுக்கோசரம் பொன் அருள்னு ரொம்ப சட்டிலாக இந்த இடத்துல பெருமா சுவாமி தேசிகன் வச்சார். அதனால பிராட்டி சன்னதியோடு கூடிய திருவருள் அப்படிங்கிறது பொன் அருள். நாகமலை நாயகனார், நாகமலைக்கு தலைவர், அதாவது அஸ்திகிரி மலைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், இல்லாட்டி அஸ்திரி மலையில் இருக்கக்கூடிய தலைவர் இவர் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன்தான் எல்லா அண்டங்களுக்கும் நாதன். பதிம்பிஸ்வேரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் அப்படிங்கறது புருஷ சுக்தம் சொல்லச்ச, உலகம் எல்லாத்துக்கும் அவன்தான் நாதன். நாரணன் முழு ஏழு உலகுக்கும் நாதன், வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் என் தந்தை. நம்மாழ்வார் திருவாமீஸ்வரர் நாராயணன் ஒத்தன்தான் இந்த உலகுக்கெல்லாம் நாதன், அவன்தான் தலைவன், அவன்தான் காரணம், அவன்தான் காரியம், அவன்தான் முதல்வன், அவன்தான் என் தந்தை, எல்லாத்தையும் சொல்றார். ஆனால் அந்த நாயகன்ங்கிறதுக்கு பல இடத்துல காண்பிக்கிறார் இவன் தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் இருக்கக்கூடியவன் இந்த நாகமலைன்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்திகிரிய மலையில வந்து நின்று இருக்கான் அப்படிங்கறத காண்பிக்கிறார். நல்லடிப்போது அடைந்தேனே, இப்போது அந்த உயர்ந்த திருவடிகளை நான் அடைக்கலமாக அடைந்தேன். போது அப்படின்னு சொன்னா பொழுது அப்படின்ற காலத்தை சொல்லுறது, இல்லாட்டி போது அப்படின்னு சொன்னா மலர் பூ புஷ்பம் அப்படின்னு இருக்கு. அப்படி எடுத்துக்கொண்ட பகவானுடைய திருவடிகள் தாமரை மலர் போல் இருக்கின்றன, அந்த பாதார விந்தங்களை நான் அடைந்தேன் அப்படின்றார். நல்லடி போது அடைந்தேன, பகவானுடைய பாதார விந்தங்களை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்ற. ஆக இந்த நாலாவது பாசுரத்துல காக்காசுரன், விபீஷணன், பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி, க்ஷத்திரபந்து, காளிங்கன், கஜேந்திரன், சிவன், பிரம்மா போன்றவர்கள், அது மட்டுமல்ல 33 கோடி தேவர்கள் தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய அவ்வளவு பேரும், பகவானே அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்தாய். உன்னுடைய திருவுருள் எப்படிப்பட்டது, இந்த பூலோகத்தில் எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடியது, அது மட்டுமல்ல உயர்ந்த மோட்சத்தையும் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய திவ்யமான தாமரை மலர் போல இருக்கக்கூடிய இரண்டு பாதங்களையும் நான் சரணாகதி என்று அடைந்தேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் சம்மரி. இந்த பாசுரத்துல பகவான் பல பேருக்கும் அருள் செய்தது சொல்றார், அதனால நானும் தைரியமாக இருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் லிஸ்ட பாக்கச்ச இவ்வளவு பேருக்கு நீ ஏற்கனவே எல்லாம் பண்ணிருக்க, இவ்வளவு பேருக்கு எல்லா விதமான இக்கட்டிலிருந்து காப்பாத்தின, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் இருக்க இன்னும் ஜாஸ்தி ஆச்சு, ஆணித்தரம் ஆச்சு, என்னுடைய விசுவாசம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறார். பிரபத்திக்கு முக்கியமான அங்கம்னு சொல்லக்கூடியது மகாவிசுவாசம். இது வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால பாஸ்ட் இன்சிடென்ட், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்க, அதெல்லாம் சொல்லி பலன் பெற்ற பலர், இவ்வளவு விதமான பாவங்களையும் இவ்வளவு விதமான கஷ்டத்தில் இருந்தவாளே இந்த மாதிரி ஆயிட்டாள அப்படின்னு பலரையும் காட்டி, ஆனால மனசுல உறுதி நிலையானது, என் மனசு வந்து டிட்டர்மைன்ட் அப்படின்னு இந்த தன்னுடைய மகாவிசுவாசத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறார். தி எம்பசிஸ் இயர் வந்து அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அப்படிங்கறத காண்பிக்கிறார் இந்த பாசுரத்தில். மகாவிசுவாசம் பிரபத்தினுடைய முக்கியமான அங்கம்னு சொன்னோம். அடுத்த பாசுரத்தில் பார்க்கும்போது பிரபத்தினுடைய அஞ்சு அங்கங்களையும் அதோடு சேர்ந்து ஆறாவது அங்கியையும் சேர்த்து விவரமாக சாதிக்கிறார். அதை நாளைக்கு அனுபவிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு இந்த லெக்சரை இத்தோடு முடிச்சு கொள்றோம். கவிதார்க்கிக செம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.